வணக்கம் ஜவாஹிர்.
வணக்கம் பிரபா மகேஸ்வரன் அவர்கள் மற்றும் ஆஸ்திரேலிய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இலங்கையின் முதலாவது தமிழ் திரைப்படம் என்று சொல்லக்கூடிய தோட்டக்காரி திரைப்படத்திற்கு 1962 உங்களுடைய தந்தை கே எம் ஜவாஹிர் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். இதன் பின்னணிதான் இன்றைய உங்களது இந்த இசை வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று கூறலாமா?
ஆமாம், நிச்சயமாக. எனது தந்தையார் இலங்கையில் முதல் திரைப்படமான மீனவ பெண் தோட்டக்காரி போன்ற பல படங்களுக்கு பின்னணி இசை அமைத்திருக்கின்றார். நாங்கள் சிறு வயதிலே இருக்கும்போது அவர் ஈடுபாடு கொள்ளும் இந்த இசை துறையில் எங்களுக்கு ஆர்வம் வந்தது. என்னென்றார், அவர் மற்றவர்களை பயிற்சி செய்யும் பொழுது அந்த பாடல்களுக்கு பின்னணி இசையை தயாரிக்கும் பொழுது, இதன் காரணமாக படிப்படியாக எங்களுக்கு இந்த இசைத்துறையில் ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்தது. நான், எனது சகோதரர்கள் எல்லோரும் இசைத்துறையில் ஈடுபாடு கொள்வதற்கு இதுதான் முக்கிய காரணம்.
10 வயதிலிருந்தே கீபோர்ட் வாசிக்க ஆரம்பித்திருக்கின்றீர்கள் நீங்கள். உங்களுடைய இசை பின்னணி, அதாவது யாரிடம் எல்லாம் இசை கற்றீர்கள் என்று கூறுங்களேன்.
ஆமாம், நிச்சயமாக. முதலில் நான் அப்பாவிடம் தான் இசை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டேன். ஹார்மோனியம், கீபோர்ட் போன்ற வாத்தியங்களை கற்றுக்கொண்டேன். அதே போன்று அதை முறையாக இசை கோர்வையாக எழுதுவது எப்படி என்பது எல்லாத்தையும் அப்பாவிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு ஒரு படி மேல் செல்ல இசை நுணுக்கங்கள், கர்நாடக சங்கீதம், வெஸ்டர்ன் மியூசிக் நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்கு திருமதி அருந்ததி ஸ்ரீரங்கநாதனிடம், அவர்களிடம் நான் அருந்ததி மிஸ் என்று தான் கூறுவது, அவரிடம் இருந்தும், மற்ற பரராசிங்க மாஸ்டர் அவர்களிடமிருந்தும், மற்றும் குளோட் ஃபென்னரா போன்ற வெஸ்டர்ன் கலைஞரிடமிருந்தும் நான் இந்த எல்லா வகையான இசை நுணுக்கங்களை அறிந்து கொண்டேன்.
ஃபயர்ஸ் மற்றும் ரட்னம் இரட்டையர்களாக இணைந்து பல மேடைகளை கலக்கியிருக்கின்றீர்கள், பல பாடல்களுக்கு இசை அமைத்திருக்கின்றீர்கள். ஃபயர்ஸ் ரட்னம் இரட்டையர்கள் இணைந்த கதையை எமது நேர்களுக்காக சுருக்கமாக கூறுவீர்களா?
ஆமாம், நாங்கள் இணைந்த கதை என்று சொல்வது என்றால் திரு பிஹெச் அப்துல் அமீத் அண்ணா அவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் இருவரும் இணைய வாய்ப்பு கிடைத்தது. அவர் தான் எங்களை இருவரும் இணைத்து நிகழ்ச்சிகள் நடத்த ஆரம்பித்தார். அந்த காலத்தில் பாட்டுக்கு பாட்டு என்ற நிகழ்ச்சி ரொம்ப பிரபலமையாக இருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு வெளிநாடுக்கு செல்வதற்கு இரு கலைஞர்கள் தேவையாக இருந்தது, கீபோர்டும் தபலாம் வாசிக்கக்கூடியவர்கள். அப்போ நான் ஆரம்பத்தில் அப்பாவிடம், நான் கீபோர்டு வாசி கொண்டிருந்த அப்பாவின் இசைக்குழுவில் நான், அதுக்கு பிறகு எந்த இசைக்குழு சூப்பர் சன்ஸ் என்ற இசைக்குழுவை இயக்கி வந்தேன். அப்பாவிடம் வந்து அமீடண்ணா கேட்டார், மகனை நான் வெளிநாட்டு டூருக்கு கூட்டிக்கொண்டு போகிறேன், அவரோடு இன்னொரு கலைஞரையும் இணைத்து நாங்கள் செய்ய போகிறோம் என்று. அதுக்கு பிறகுதான் அவர் திரு ரத்னதுரை அவர்களை அவங்களோட அப்பாவிடம் போய் கேட்டு தன்னையும் அப்ரோட் நிகழ்ச்சிக்கு சேர்த்துக்கொள்ள ஆரம்பித்தார். அதன் மூலமாகத்தான் நாங்கள் இருவரும் நண்பர்களாகி இந்த பல மேடைகளையும் பல மெலிசை பாடல்களும் பல வெளிநாட்டு நிகழ்ச்சிகளையும் இருவரும் இணைந்து செய்து வந்தோம்.
ஃபயர்ஸ் ரட்னம் இரட்டையர்கள் இணைந்து இசையமைத்தவற்றில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு இசையின் ஒரு சிறுமட்டை எமக்காக?
ஆமாம், ஃபயர்ஸ் ரட்னம் என்ற பெயரில் பல மெலிசை பாடல்கள் மற்றும் இசைத்தட்டுகள் வெளியிட்டு இருக்கின்றோம்.
அடுத்ததாக ஃபாயஸ் அவர்களே, நீங்கள் இப்பொழுது கனடாவில் வசித்து வருகின்றீர்கள். இலங்கையில் ஒரு மிகவும் புகழ் பெற்று பல இசை நிகழ்ச்சி, பல தொலைக்காட்சி ஆகியவற்றிலெல்லாம் முன்னணியில் நின்று இசை வழங்கிய நீங்கள் எப்படி கனடாவுக்கு சென்று அங்கு செட்டில் ஆனீர்கள் என்று கூற முடியுமா?
ஆமாம், நிச்சயமாக. நான் கனடாவுக்கு செட்டில் ஆவதற்கு முதலே கனடா பல தடவை வந்திருக்கிறேன். இருமுறை நான், ரட்னம் இருவரும் இணைந்து வந்திருக்கின்றோம். அதே போன்று பல நாடுகளுக்கு நாங்கள் பயணம் செய்திருக்கின்றோம். ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, டென்மார்க், நோர்வே என்று வரிசைப்படுத்தலாம். கனடாவில் வந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தது. ஊரில் இருக்கும் பல பிரச்சனைகள், இசையை முழுமையாக செய்வதற்கு ஒரு தடங்கலாக இருந்தது. பிரச்சனை காரணத்தால் இசையை முழு நேரமாக செய்வது இசைக்கலைஞர் கஷ்டமான நிலைமையாக இருந்தது. அப்படி இருக்கும்போது நான் யோசித்தேன், நான் இலங்கையில் இருப்பதை விட வெளிநாடில் போய் தஞ்சம் புகுந்தால் அங்கிருந்து கொண்டு இசையும் செய்து கொண்டு மற்ற விடயங்களையும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதன் காரணமாகத்தான் கனடாவில் நான் இருக்கலாம் என்று யோசித்தேன்.
பல முன்னணி பாடகர்களுக்கு எல்லாம் நீங்கள் இசை அமைத்திருக்கின்றீர்கள், பல நாடுகளுக்கெல்லாம் சென்று இசை அமைத்திருக்கின்றீர்கள். இவற்றுள் நீங்கள் குறிப்பிடப்படும்படியான ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு பாடகருக்கு இசையமைத்த அனுபவத்தை கூறுவீர்களா?
ஆமாம், நிச்சயமாக கூறலாம். சிடிசிசி என்ற நிறுவனத்துக்கு நாங்கள் ஒரு தீம் மியூசிக் ஒன்று செய்தோம். அதில் திரு எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அண்ணா அவர்கள் தான் அந்த பாடலை பாடினார். அமித் அண்ணா அவர்கள் தான் அந்த பாடலுக்கான வரிகளை எழுதினார். ஏஆர் ரோமன் ஸ்டுடியோவில் தான் பாடலை நாங்கள் ரெக்கார்டிங் செய்து மிக்ஸ் பண்ணி செய்தெடுத்தோம். அது ஒரு வெற்றிகரமான ஒரு பாடல். எனது பாடல் வந்து கனடாவில் அங்கே இருக்கும் யூடியூப் மற்றும் ரேடியோக்கள் எல்லாத்திலையும் ஒளிபரப்பினார்கள்.
எட்டு திக்கும் உன் புகழ் ஓங்கிட கொட்டும் புற சொலி உன்னை வாழ்த்திட வெற்றி பாதையில் வீறு நடை போடு தமிழா தமிழா தங்க தமிழா.
அதே போன்று ரீசண்டாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நிகழ்ச்சி நடத்துவதற்காக கனடா வந்தபோது அவர்களுக்கு கீபோர்ட் வாசிக்கும் கீபோர்ட் வாத்திய கலைஞர் வரவில்லை. அதன் காரணமாக என்னை அழைத்தார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கீபோர்டை வாசிப்பதற்கு. ஆனால் ஒரு கடினமான விடயம் என்ன நடந்தது என்றால், அந்த நிகழ்ச்சிக்கு 2 நாளைக்கு முதல் தான் என்னை அவர்கள் சந்தித்து இப்படி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கீபோர்ட் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த 2 நாளிலையும் அவ்வளவு பாடல்களையும் தயாரிப்பது என்பது கடினமான விடயம். நான் உடனே அந்த பாடல்கள் அனைத்தையும் எடுத்து ப்ராக்டிஸ் செய்து அந்த நிகழ்ச்சியை நன்றாக நடத்தி கொடுத்தேன். அந்த நிகழ்ச்சி நன்றாக நடந்ததை பற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ணா அவர்களே மேடையில் கூறி நான் செய்த உதவிக்கு நன்றி கூறி இந்த பாடல்களை இவ்வளவு சீக்கிரமாக இசையமைத்தது ஒரு கடினமான விடயம், அதை நன்றாக செய்து தந்திருக்கிறார் என்று எனக்கு வாழ்த்து கூறினார்.
இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பல இசைக்கலைஞர்கள் இசையமைப்பாளர்கள் இருக்கின்ற இந்த வேளையில் இலங்கை பின்னணி கொண்ட உங்களால் அவர்களுடன் போட்டியிட்டு அந்த துறையிலே இசைத்துறையிலே சாதிக்க முடியும் என்று நம்புகின்றீர்களா?
ஆம், நிச்சயமாக. இலங்கை கலைஞர்கள் எல்லோரும் திறமையானவர்கள், அவர்களால் நிச்சயமாக முடியும். அதற்குரிய வாய்ப்புகள் தான் அவர்களுக்கு சரியாக அமையவில்லை என்று கூறலாம். பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னால் பல பல பாடகர்கள் சாதனை படைத்திருக்கின்றார்கள். இந்தியாவில் போய் பல பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அதே மாதிரி இசை தட்டுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். பின் படங்களுக்கு பின்னணி இசை அமைத்திருக்கின்றார்கள். எல்லாம் காரணம் என்னென்றால், இலங்கை கலைஞர்களுக்குன்ற ஒரு தனி இடத்தை அமைப்பதற்கு இன்னும் வாய்ப்பு சரியாக அமையவில்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்கும் கலைஞர்கள் அவர்களுக்குரிய இந்தியா கலைஞர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பார்கள். இலங்கை கலைஞர்களை அவர் யோசிப்பது குறைவு. எங்களுக்குண்டு ஒரு இடம் வர வேண்டுமென்றால் நாங்கள் எங்களுக்குள் இருக்கும் எல்லா கலைஞரும் இணைந்து ஒரு எங்களுக்குண்டு ஒரு மார்க்கெட்டிங்கை உருவாக்கி நாங்கள் அதன் மூலமாக சாதனை படைக்க வேண்டும் என நினைத்தால் நிச்சயமாக முடியும். இலங்கை கலைஞர்களாலும் இந்தியா கலைஞர்கள் அளவுக்கு திறமையான படைப்புகளை கொடுக்க முடியும்.
இப்போதைய நிலைமையிலே இலங்கையில் இருந்து ஒரு இசையில் ஆர்வம் உள்ள ஒருவர் உங்களை போன்று இசையில் முன்னுக்கு வர விரும்பினால் அவன் சந்திக்க சவால்கள் என்னவாக இருக்கும்?
சந்திக்கக்கூடிய சவால்கள் நிறைய இருக்கின்றது. அதாவது இசை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் அவர் செய்யும் அந்த இசை படைப்புகள் சரியாக வெளியில் வரும். முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று டெக்னாலஜி இன்று கம்ப்யூட்டர் யுகமாக இருக்கின்றது. எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸாகத்தான் நடைபெறுகின்றது. அந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் அவரின் சவாலை எதிர்த்து அவர் வந்து திறமையான படைப்புகளை வெளியில் கொண்டு வர முடியும். இந்திய கலைஞர்களின் அளவுக்கோ வெளிநாட்டில் இருக்கும் வெளியர்களுக்கு அளவுக்கோ நாங்களும் எங்களது படைப்புகளை வெளிக்கொண்டு வர வேண்டால் அடிப்படையான இந்த டெக்னாலஜி இசை நுணுக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும்.
சிட்னியிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பழைய மாணவர்கள் சங்கம் வழங்கி இருக்கின்ற கீதவாணி விருதுகள் 2017 நிகழ்ச்சிக்கு வருகை தர இருக்கின்றீர்கள். உங்களுடன் சேர்ந்து ரத்னம் ரத்னதுரை அவர்களும் இங்கே வருகின்றார், அவரது இசைக்குழுவினருடன் வருகின்றார். உங்களிடம் இருந்து அதாவது ரட்னம் ஃபயர்ஸ் இரட்டையர்களிடம் இருந்து நாங்கள் என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம்?
ஆமாம், நிச்சயமாக ஃபயாஸ் ரட்னம் என்று பல மேடை நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். திரும்பவும் நாங்கள் இருவரும் இணைந்து இந்த நடத்தும் இந்த நிகழ்ச்சி ஒரு முழு திருப்திகரமான நிகழ்ச்சியாக இருக்கும், உங்களுக்கு எல்லோருக்கும் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு திறமையான நிகழ்ச்சியாகவும் இருக்கும். காரணம், இலங்கையிலிருந்து பல திறமையான இசைக்கலைஞர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று நானும் ரட்னமும் இணைந்து இந்த இசை நிகழ்ச்சி நடத்த இருக்கின்றோம். இது இந்தியா கலைஞர்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பதை விட மேலும் நன்றாக திருப்தியாக உங்களுக்கு ரசிக்கக்கூடிய மாதிரியான நிகழ்ச்சியாக திருப்தியாக கட்டாயமாக இருக்கும். அனைவரும் வருகை தர வேண்டும். இது ஒரு திறமையான நிகழ்ச்சி. அனைவரும் வருகை தந்த அந்த மண்டபம் நிறைந்திருந்தால் தான் எங்களுக்கு அந்த இசையை வழங்கும் இசைக்கலைஞருக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கும். ஒரு நல்ல படைப்பை கொடுக்க வேண்டும் என்று நிச்சயமாக இந்த படைப்பில் இன்று ஒரு ஏமாற்றமும் இருக்காது, உங்களுக்கு திருப்தியான நிகழ்ச்சியாக இருக்கும்.
நன்றி, வணக்கம்.
நன்றி ஆஸ்திரேலியா நேயர்களுக்கும் மற்றும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் எனது இனிய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
எட்டு திக்கும் உன் புகழ் ஓங்கிட கொட்டும் புற சொலி உன்னை வாழ்த்திட வெற்றி பாதையில் வீறு நடை போடு தமிழா தமிழா தங்க தமிழா 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 ஈழத் தமிழா எட்டு திக்கும் உன் புகழ் ஓங்கிட கொட்டும் புற சொலி உன்னை வாழ்த்திட வெற்றி பாதையில் வீறு நடை போடு தமிழா தமிழா தங்க தமிழா
ஒரு காலம் மண்ணை மக்களை சுற்றம் உறவை தெரிந்து வந்தோம்.